நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 16 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை ஜனாதிபதி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பௌத்த பிக்குமார் அமைப்பு ஒன்று கோரியுள்ள விவரங்கள், ஈரான் மீதான பொருளாதார தடைகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் அது இலங்கையின் தேயிலை ஏற்றுமதிக்கு ஊக்கம் அளிக்குமா என்பது குறித்த ஒரு பார்வை,
தற்போது இந்த அழுத்தம் ஓரளவுக்கு நீக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்திலே இலங்கை நேரடியாகவே ஈரானோடு ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு வரப்போகிறது. அது கட்டாயமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும்.
விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் அரசியல் கைதிகள் நலன்களுக்காக வடமாகாண சபை முன்னெடுத்துள்ள திட்டம் பற்றிய செய்திகள், இந்தியாவில் முதல் முறையாக நவீன முறையில் இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது தொடர்பில் அதை செய்த மருத்துவருடன் ஒரு உரையாடல்,
ஒரே டிஃபரன்ஸ் வந்து அந்த வேல்வ ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள பொருத்தி அந்த ஸ்ட்ரென்த் சுருக்கி ஒரு கத்தீட்டருக்கு மேல பொருத்தி அந்த கத்தீட்டரை வந்து கால்ல இருக்கிற ஒரு ரத்த குழாய் வழியா செலுத்தி ஹார்ட்ல போயிட்டு பொருத்துறது முன்னாடி இருக்கிற வேல்வுக்குள்ள, அதுதான் இதனோட டிஃபரன்ஸ்.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்திகள் வாசிப்பவர்கள் முரளிதரன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
கிரேக்கத்திற்கு குறுகிய கால கடனாக 7 பில்லியன் டாலர்களை அளிப்பதற்கு யூரோ குழுமம் கொள்கை ரீதியிலான ஒப்புதலை வழங்கியுள்ளது. அந்நாட்டிற்கான முழுமையான கடன் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் வரை கிரேக்க நிதிநிலையை சீராக வைத்திருக்கும் நோக்கில் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் நிதியமைச்சர்கள் அனைவரும் கலந்து கொண்ட தொலைபேசி கலந்துரையாடலில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதற்கான நிதி ஐரோப்பிய யூனியனின் மீட்பு நிதியிலிருந்து அளிக்கப்படும். அதே நேரத்தில் கிரேக்க வங்கிகளுக்கு அளிக்கக்கூடிய அவசரகால நிதியின் அளவை ஐரோப்பிய மத்திய வங்கி அதிகரித்திருப்பதாக அதன் தலைவர் மரியோ திராகி தெரிவித்திருக்கிறார்.
தற்போது இந்த அழுத்தம் ஓரளவுக்கு நீக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்திலே இலங்கை
கடந்த 3 வாரங்களாக அந்நாட்டில் மூடப்பட்டிருக்கும் வங்கிகளை மீண்டும் திறப்பதற்கு இது உதவக்கூடும்.
ஜப்பான் ராணுவத்தினர் வெளிநாடு சென்று சண்டையிடுவதற்கான அனுமதியை வழங்கும் சர்ச்சைக்குரிய பாதுகாப்பு மசோதாவை அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் கீழ் அவை நிறைவேற்றியுள்ளது. 2nd World War பிறகு ஜப்பான் துருப்புகளுக்கு இவ்வாறான அதிகாரம் வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. இதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே ஜப்பான் சந்திக்கும் புதிய அச்சுறுத்தல்களை, குறிப்பாக சீனாவிடமிருந்து வரக்கூடிய புதிய அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்த சட்டம் உதவும் என்று தெரிவித்துள்ளார். இருந்தபோதும் 2nd World War பிறகு ஜப்பான் கடைபிடித்து வரும் அமைதிக்கான அரசியலமைப்பை மீறும் விதமாக இந்த புதிய திருத்தம் அமைந்துள்ளதாக இதன் எதிர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். அந்நாட்டு நாடாளுமன்ற கீழவையில் பிரதமர் ஷின்சேவின் அரசாங்கத்திற்கு வலுவான பெரும்பான்மை உண்டு என்பதால் அங்கு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுவிட்டது. எதிர்க்கட்சிகள் இந்த வாக்கெடுப்பை புறக்கணித்தன. மேலவையில் இந்த மசோதா இனி நிறைவேற வேண்டும்.
ஏமன் நாட்டில் கடந்த 3rd March ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் வெளியேற்றப்பட்ட அமைச்சர்கள் பலர் நாடு திரும்பியுள்ளனர். அந்நாட்டின் தென்பகுதியில் இருக்கும் ஏடன் நகருக்கு வெளியில் அமைந்துள்ள ராணுவ முகாமிற்கு அவர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் வந்து சேர்ந்தனர். அவர்களுடன் மூத்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் வந்திருந்தனர். அந்நாட்டில் மீண்டும் அரசு என்ற அமைப்பு ஒன்றை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யவே அவர்கள் அங்கு வந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உள்துறை மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர், முன்னாள் உள்துறை அமைச்சர், உளவுத்துறை தலைவர், நாடாளுமன்றத்தின் துணை சபாநாயகர் உள்ளிட்டவர்கள் ஏடன் வந்திருந்த அரச குழுவில் இடம்பெற்றிருந்தனர். கடந்த 3 நாட்களாக சவுதியின் வான் தாக்குதல் உதவியுடன் தென்பகுதியைச் சேர்ந்த போராளிகள் கழகப்படையினரை ஏடனின் பெரும் பகுதியை விட்டு துரத்திவிட்டனர். ஏடன் நகரில் ஏற்பட்டிருக்கும் இழப்பு ஹவுதிகளுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.
வடக்கு சினாய் தீபகற்பத்தின் கடற்கரைக்கு அருகில் எகிப்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பலின் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தியிருப்பதாக எகிப்தில் இருக்கும் IS குழுவினர் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் கடற்கரையில் இருந்த தீவிரவாதிகளுடன் சண்டையிட்டபோது கடலோர காவல்படையின் கப்பல் தீப்பிடித்ததாக எகிப்தின் ராணுவம் தெரிவிக்கிறது. மற்ற படகுகள் உடனடியாக உதவிக்கு சென்றதாகவும் யாருக்கும் பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் ராணுவம் தெரிவித்திருந்தது. கடந்த 2 ஆண்டுகளாகவே வடக்கு சினாயில் இருக்கும் ஜிகாதிகள் பாதுகாப்பு படையினருக்கு எதிரான தங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். கடந்த ஆண்டு இவர்கள் அனைவரும் IS குழுவுடன் இணைந்தனர். எகிப்தில் கொண்டுவரப்பட்டிருக்கும் புதிய சட்டத்தின்படி உயிரிழந்தவர்கள் தொடர்பாக அரசு அறிவிக்கும் எண்ணிக்கையோடு முரண்படுபவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்கப்படும்.
உக்ரைனின் கிழக்கு பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசங்களுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்குவதற்கு ஏற்ப அரசியல் சாசன மாற்றங்களை செய்வதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன்படி அந்த பகுதிகளுக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்படும். சிறப்பு பகுதியாகவும் அவை அங்கீகரிக்கப்படும். ஆனால் இராணுவம், தேச பாதுகாப்பு, வெளியுறவுக் கொள்கை ஆகியவற்றின் நிலை அப்படியே நீடிக்கும். அவை முதலில் அரசியல் யாப்பு நீதிமன்றத்தில் ஒப்புதல் பெற்று குறைந்தது 1/3 பிரதிநிதிகளின் ஒப்புதல் பெற்ற பின்னரே நாடாளுமன்றத்தின் பார்வைக்கு வைக்கப்படும்.
சோமாலியாவின் தெற்கு பகுதியில் ஆளில்லா விமான தாக்குதல் மூலம் அல் ஷபாப் இஸ்லாமியவாத குழுவைச் சேர்ந்த 2 மூத்த உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக சோமாலியாவின் இராணுவம் தெரிவிக்கிறது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பௌத்த பிக்குமார் அமைப்பு ஒன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளரிடம் கூறியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் கொழும்பிலிருந்து பிபிசியின் உதயகுமார் வழங்கும் தகவல்கள்.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா பிக்குகளின் அமைப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அந்த அமைப்பின் தலைவர் வட்டினாப்பா சோமானந்த தேரர் இதனை தெரிவித்தார். அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய பல கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தேர்தலில் போட்டியிடவுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் தோக்கடிக்கப்படுவார் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனை எமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த வட்டினாப்பா சோமானந்த தேரர் இதன் மூலம் எதிர்வரும் தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு பாரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படும் என்றும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் என்ற முறையில் ஜனாதிபதி சிறிசேனாவுக்கு இவ்வாறான கருத்துக்களை கூற முடியாதென்று தெரிவித்த வட்டினாப்பா சோமானந்த தேரர் இது கட்சியின் ஒழுக்க விதிமுறைகளை மீறும் ஒரு செயல் என்றும் குற்றம் சாட்டினார். தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு மறைமுகமான ஆதரவொன்றை பெற்றுக் கொடுப்பதற்காகவே ஜனாதிபதி சிறிசேனா இவ்வாறான கருத்துக்களை கூறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். எனவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு நாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளரிடம் எழுத்து மூலமான வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளோம் என்று தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர பிக்கு முன்னணியின் தலைவர் வட்டினாப்பா சோமானந்த தேரர். பௌத்த பிக்குகள் என்ற முறையில் இவ்வாறான வேண்டுகோள் ஒன்றை விடுப்பது நியாயமானதா என்று கேட்டபோது இவ்வாறு பதில்களை வழங்கினார் வட்டினாப்பா சோமானந்த தேரர்.
அப்படி ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே அனுபத் சங்விதானே கேட்டிட்டு பிக் சங்விதானே
எமது அமைப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு கிளை அமைப்பாக செயற்பட்டு வருகின்றது. எனவே கட்சிக்கு பாதிப்புகள் ஏற்படும் போது அதனை எமக்கு பார்த்து கொண்டிருக்க முடியாது. இதன் காரணமாகவே நாம் இந்த முறைப்பாட்டை மேற்கொள்வதற்கு தீர்மானித்தோம் என்று தெரிவித்தார் சோமானந்த தேரர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை தேர்தலில் நிறுத்துவதன் மூலம் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாதென்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ள கருத்து குறித்து கேட்டபோது அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ ஒரு இனவாதி அல்ல என்று தெரிவித்த சோமானந்த தேரர் இது எதிர்கட்சிகள் சுமத்தும் ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என்று தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் அரசியலில் பிரவேசிப்பதை தடுப்பதற்கு பல சர்வதேச சக்திகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டிய வட்டினாப்பா சோமானந்த தேரர் அவ்வாறான சதி முயற்சிகளுக்கு சார்பாகவே ஜனாதிபதி சிறிசேனாவின் கருத்துக்கள் அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே.எஸ். உதயகுமார். இலங்கையில் விடுதலை புலிகளுடனான போர் முடிவடைந்து 6 ஆண்டுகளுக்கு மேலானாலும் போரினால் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் குறித்த கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. இதனிடையே வடமாகாண சபை விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள், தமிழ் அரசியல் கைதிகள் ஆகியோரின் வாழ்வாதாரங்களை முன்னெடுக்க புதிய திட்டம் ஒன்றை இன்று முதல் முன்னெடுத்துள்ளார்கள். இது குறித்த தகவல்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே முன்னாள் போராளிகள், தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் மாவீரர் குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவி திட்டம் ஒன்றை செயற்படுத்துவதற்கு வடமாகாண சபை நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யுத்த மோதல்கள் காரணமாக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த குடும்பங்களின் வறுமையை போக்கும் வகையில் வடமாகாண சபையின் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட போது வெளியிடப்பட்ட கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் இந்த வாழ்வாதார திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக வடமாகாண மீன்பிடி போக்குவரத்து மற்றும் கிராம அபிவிருத்தி அமைச்சர் பாலசுப்ரமணியம் டெனிஸ்வரன் அவர்கள் கூறுகின்றார்.
எமது இனத்திற்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்தவர்களின் குடும்பங்கள், புனர்வாழ்வு பெற்று வந்திருக்கின்ற எமது முன்னாள் போராளிகள் மற்றும் இன்னும் சிறைகளில் வாடுகின்ற எமது தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்பங்கள் அன்றாட உணவுக்கும் பிள்ளைகளின் கல்விக்கும் மற்றும் ஏனைய செலவுகளை சமாளிக்க முடியாமல் பாரிய கஷ்டத்தில் இருந்தார்கள். இவர்களை எமது சமூகத்தில் சம அந்தஸ்துள்ளவர்களாக பொருளாதாரத்தில் ஏனைய நபர்களுக்கு நிகராக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எனது தலையான நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே முன்னுரிமை அடிப்படையில் இவர்களுக்கு வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருந்தேன். அந்த மூன்று விதமான விண்ணப்ப படிவங்கள் என்னால் வழங்கப்பட்டது. அதற்கு அமைவாக 12,676 குடும்பங்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இதில் புனர்வாழ்வு பெற்று குடும்பங்களோடு இணைந்திருக்கின்ற முன்னாள் போராளிகளாக 6,322 குடும்பங்களும், யுத்தத்தினால் தமது பிள்ளைகளை இழந்த குடும்பங்களாக 6,030 குடும்பங்களும், தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்பங்களாக 5 மாவட்டத்திலும் 324 குடும்பங்களும் பதிவு செய்து அதன் அடிப்படையில் 12,676 விண்ணப்பங்கள் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன.
யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் ஆகிய வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதற்கென வடமாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் 43 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார்.
விண்ணப்ப படிவங்களில் பல விவரங்களை திரட்டி இருக்கின்றேன். அவர்களினால் என்ன தொழில் செய்ய முடியும், அவர்களது கல்வி தகமைகள் மற்றும் பல்வேறு விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே பரிசீலனையின் பின்னர் அவர்களினால் என்னென்ன தொழில் முயற்சிகள் செய்ய முடியுமோ அதை ஊக்குவிக்க வேண்டும். இது தவிர ஒரு குழுமமாக ஒன்று சேர்த்தும் சில தொழில் முயற்சிகளை செய்ய இருக்கின்றேன். குறிப்பாக இதில் விடுபடுகின்ற நபர்கள் 2 கட்ட தெரிவில் உள்வாங்கப்படுவார்கள். எனது அமைச்சில் இவர்களுக்காக 43 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கியிருக்கின்றேன். பல தொண்டு நிறுவனங்களும் வெளிநாட்டு எமது உறவுகளும் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இதற்கு அப்பால் பல தூதரகங்களோடு தொடர்பு கொண்ட பொழுது இவர்களுக்கு நிதி உதவி செய்வதற்கும் தயாராக இருக்கின்றனர். ஆகவே இந்த நிதியானது நேரடியாக வருவதற்கான முயற்சி தான் எடுக்கின்றேன். மத்திய அரசிடம் இருந்து நிதியை கேட்கப் போகிறேன்.
விசாரணைகளின்றி சிறைச்சாலைகளில் வாடுகின்ற அரசியல் கைதிகளின் குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்கப்படும் அதேவேளை அவர்களை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் டினீஸ்வரன் அவர்கள் கூறுகின்றார்.
அவர்களின் விடுதலைக்காக நாங்கள் நமது மாகாண சபையிலும் சரி வெளியிலும் சரி கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். இவர்களின் விடுதலையானது பல்வேறு சட்ட சிக்கல்கள் பல்வேறு விடயங்களில் தங்கி இருக்கின்றன. ஆகவே இது மத்திய அரசோடு நேரடியாக தொடர்பு கொண்டு செய்ய வேண்டிய ஒரு வேலை திட்டமாக இருக்கின்றது
என்றார் அமைச்சர் டினீஸ்வரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் தேயிலை துறையில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு குறித்த 6 சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிவு ஏதும் எட்டப்படாமல் முடிவடைந்துள்ளன. இதேவேளை கடந்த 10 நாட்களாக தேயிலை பறிக்கும் பணியை மெதுவாக செய்து வந்த போராட்டமும் இன்று முடிவுக்கு வந்துள்ளது. மேலதிக செய்திகளுடன் நமது செய்தியாளர் உதயகுமார்.
மலையக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களது தொழிற்சங்க போராட்டத்திலிருந்து இன்றுடன் விலகிக் கொண்டதை அடுத்து 10 நாட்களின் பின்பு தேயிலை தொழிற்சாலைகள் மீண்டும் இயங்க ஆரம்பித்துள்ளன. தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் இதுவரை 6 சுற்று பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ள போதிலும் இணக்கப்பாடுகள் ஏற்படவில்லை. இறுதியாக நேற்று தொழிலமைச்சர் SP நாவின்ன முன்னிலையில் நடைபெற்ற இறுதி பேச்சுவார்த்தையும் திகதி குறிப்பிடாமல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பின்னர் அடுத்த பேச்சுவார்த்தை என்ற முடிவுக்கு தாங்கள் வந்ததாக கூறுகின்றார் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கே வேலாயுதம்.
தேர்தல் காலத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதை விட தேர்தலின் பின்னர் இப்பேச்சுவார்த்தை நடத்தினால் அரசாங்கமும் தொழிலாளர்கள் சம்பள உயர்வு பெற்றுத் தருகின்ற நடவடிக்கையில் ஈடுபட முடியும். அதன் பிறகு இந்த மெதுபணி போராட்டத்தை நிறுத்துவது மூலமாக பணி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்களுக்கு அதற்கு தேவையான முழுமையான சம்பளத்தை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. தோட்ட நிர்வாகங்கள் அதை மறுத்ததோடு அவர்களது வருடாந்த விடுமுறை நாட்களிலே அதை கணக்கெடுப்பதாகவும் இந்த மாதம் அந்த 75% வேலை செய்ய முடியாது இருக்கும், எனவே அந்த அதற்கைகள் எடுக்காது முழுமையான சம்பளத்தை வேலை செய்கின்ற நாட்களுக்கு வழங்க சம்மதிப்பதாகவும் தெரிவித்தார்கள். இந்த இழுபறி நிலையில் பேச்சுவார்த்தை முடிவு கொண்டு வரப்பட்டது
என்றும் குறிப்பிட்டார் கே வேலாயுதம். மலையகத்தின் பிரதான தொழிற்சங்கமான இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அழைப்பின் பேரில் கடந்த 10 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தோட்ட தொழிலாளர்கள் இன்று வளமை போல் பணிகளில் ஈடுபட்டனர்.
இவங்க யூனியன் மூலமா தகவல் கொடுத்த பிற்பாடு தான் நாங்க 6 தேதி இந்த சிலுவை வேலைக்கு இறங்கியிருக்கோம். இந்த சிலுவை வேலைக்கு இறங்கின பிற்பாடு நாங்க நினைச்சோம் முழுமையான எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும், அந்த வெற்றியோட தான் நாங்க மறுகையும் தேலையில வந்து கைவப்போனோம். ஆனாலும் எங்களை மலையகத்துல ஏமாத்துறாங்கன்னு சொல்லி இப்ப எங்களுக்கே வெறுப்பாகுது. இது ஏன்னு கேட்டா எங்களுக்கு இந்த சம்பள உயர்வை வந்து நாங்க கேட்கலையே, இவங்க தான் கொண்டு வந்தாங்க அரசியல்ல இருந்து தொழிற்சங்கம் மூலியமா எங்களுக்கு சிலுவை வேலை செய்யுங்க நாங்க சம்பளத்தை வாங்கி தரோம். நாங்க மத்ததுக்கெல்லாம் நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குற நேரம் எங்களுக்கு ஏன் இந்த சம்பள போராட்டத்துல இப்படி ஒரு சதி செய்யறாங்க. அதனால மலையக மக்கள் அவ்வளவு பேருமே இன்னைக்கு வெறுப்பாகத்தான் வேலைக்கு வந்திருக்கும்.
இவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டதாக உணர்வது நியாயமானது என்கின்றார் மலையக சமூக ஆர்வலரான பி முத்துலிங்கம்.
இது தேர்தலுக்கு பிறகு முன்னெடுக்கலாம், ஆனால் அந்த முன்னெடுக்கும் அந்த செயல் நடவடிக்கையில் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும்படி கூறிய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எவ்வாறான செயற்பாட்டை மேற்கொள்ளும் என்பதில் தான் அது தங்கியிருக்கின்றது. தொழிற்சங்க தலைமைகள் அது சரியாக முன்னெடுக்குமா, அந்த கோரிக்கையை வென்றெடுக்கக்கூடிய ஒரு மூலோபாயம் அவர்களிடம் இருக்கின்றதா என்பதுதான் கேள்விக்குறி. வெறுமனே தங்களுடைய இருப்புக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குமாயின் அது தொழிலாளரை மீண்டும் காட்டி கொடுத்த ஒரு நிலைக்குத்தான் செல்லும்
என்றும் குறிப்பிட்டார் மலையக சமூக ஆர்வலரான பி முத்துலிங்கம். இது தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் கருத்தை பெற தலைவர் முத்து சிவலிங்கத்தை தொடர்பு கொள்ள பல தடவைகள் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் அவரது தொலைபேசியில் இருந்து பதில் கிடைக்கவில்லை.
செய்தியாளர் உதயகுமார். ஈரான் மீதான பொருளாதார தடைகள் தளர்த்தப்படுவதாக அமெரிக்கா உட்பட பல மேற்குலக நாடுகள் இரு தினங்களுக்கு முன்னர் அறிவித்தன. ஈரான் மீதான பொருளாதார தடைகள் தளர்த்தப்பட்டுள்ளது எந்த அளவுக்கு இலங்கைக்கு பலனளிக்கும் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியராக இருக்கும் டாக்டர் எம் கணேசமூர்த்தி அவர்களிடம் கேட்டேன்.
இலங்கைக்கு பல வழிகளில் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் ஈரான் வந்து இலங்கையினுடைய ஒரு முக்கியமான வர்த்தக பங்காளி நாடு. ஏற்றுமதியை பொறுத்தவரையிலும் ஆனால் என்ன, இறக்குமதிகளை பொறுத்தவரையில் ஆனால் என்ன, இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலே நீண்ட காலமாகவே ஒரு வர்த்தக உறவு இருந்திருக்கிறது. இப்போ இந்த உறவிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுதான் இந்த அமெரிக்கா கொண்டு வந்த தடை. இந்த தடை வந்து பெரும்பாலும் 2008 அந்த தடை ஒரு பாரிய ஒரு விளைவை ஏற்படுத்தியது இலங்கையை பொறுத்த மட்டிலே. ஆனாலும் இலங்கையினுடைய ஏற்றுமதிகளை பொறுத்த மட்டிலே அவற்றின் மீது தடை அளவுக்கு அமெரிக்கா ஒரு அழுத்தத்தை கொடுக்கவில்லை. ஆனாலும் அந்த இலங்கை ஏற்றுமதி செய்கின்ற பொருட்கள் அதுக்குரிய பணம் வருவதிலே சில சிக்கல்கள் ஏற்பட்டன. ஏனென்றால் அந்த வங்கித்துறை மீது விதிக்கப்பட்ட சில கெடுபிடிகள் காரணமாக ஏற்றுமதி செய்தால் அதற்குரிய வருவாயை உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கவில்லை. எனவே இந்த அடிப்படையிலே நேரடியாக ஏற்றுமதி செய்து வருவாயை பெற முடியாத நிலையிலே இந்த ஏற்றுமதியை மேற்கொண்டு அந்த அதற்குரிய பணத்தை இந்தியா போன்ற நாடுகள் ஊடாக பெறுவதற்கு இலங்கை முயற்சித்திருக்கிறது. இது ஒரு செலவு கூடிய ஒரு முறையாகவும் பார்க்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது இந்த அழுத்தம் ஓரளவுக்கு நீக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்திலே இலங்கை நேரடியாகவே தாராளமாக ஈரானோடு ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு வரப்போகிறது. அது கட்டாயமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் என்று பலரும் கருதுகிறார்கள்.
இலங்கையினுடைய தேயிலைக்கு வந்து ஈரான் மிக முக்கியமான ஒரு சந்தையாக இருந்திருக்கிறது. இந்த பொருளாதார தடைகள் காரணமாக ஈரானுக்கு இலங்கையிலிருந்து ஏற்றுமதியாகும் தேயிலையின் அளவும் அதனால் தொடர்புபட்ட பொருளாதாரமும் வெகுவாக பாதிக்கப்பட்டது. இந்த தடைகள் இப்பொழுது தளர்த்தப்படுவதன் காரணமாக இலங்கையினுடைய தேயிலை ஏற்றுமதி குறிப்பாக ஈரானுக்கு மீண்டும் பழைய நிலைக்கு சென்று ஏற்றமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நம்புறீங்களா?
நிச்சயமாக. ஏனென்றால் ஈரானுடைய தேயிலை சந்தை கிட்டத்தட்ட 80,000 மில்லியன் கிலோகிராம்கள் மொத்தம் சந்தை. அதிலே கிட்டத்தட்ட 54% இலங்கையிலிருந்து தான் ஈரான் பெற்றுக்கொண்டது. குறிப்பாக 2012 ஆகின்ற போது 38,000,000 கிலோகிராம்கள் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஆனால் அது பிறகு 2014 ஆகின்ற போது 30,000 மில்லியன் கிலோகிராம்களாக அது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதற்கு இந்த தடைதான் காரணமாக அமைந்திருக்கிறது. ஆகவே இலங்கையை ஏற்றுமதி செய்கின்ற தேயிலை தடை இல்லை, ஏற்றுமதி செய்யலாம். ஆனால் அதிலிருந்து பெறக்கூடிய வருவாய் நேரடியாக இலங்கையால் ஈரானிடமிருந்து பெற முடியாத ஒரு சூழல். அதன் காரணமாக இந்த ஏற்றுமதி செய்கின்றவர் அளவு ஈரானுக்கு அனுப்பப்படுகின்ற அளவு குறைந்திருக்கிறது. எனவே இது ஒரு பாரிய பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆகவே ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற தேயிலையினுடைய அளவு அதிகரிக்கின்ற போது நிச்சயமாக அதன் மூலம் கூடுதலான வருவாய் இலங்கை பெறக்கூடியதாக இருக்கும்.
ஈரானுக்கான ஏற்றுமதியின் மூலம் இலங்கை தேயிலை உற்பத்தியாளர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குமாயின் அது நேரடியாக தோட்டத்துறையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களின் ஊதிய உயர்வுக்கு ஒரு காரணியாக அமையுமா?
ஈரானுக்கான இந்த தேயிலை ஏற்றுமதி ஓரளவுக்கு அந்த அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த சம்பள அதிகரிப்புக்கு ஒரு உந்துகோலாக அமையக்கூடும். ஆனாலும் கூட இன்னும் தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் கூறுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், 60% தேயிலையினுடைய உற்பத்தி செலவிலே இன்னும் தொழிலாளர்களுடைய சம்பளங்கள் தான் இருக்கின்றன. ஆகவே இந்த சம்பள உயர்வை இன்னும் கொடுத்தால் அது இன்னும் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் என்பதுதான் தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்தினுடைய ஒரு முக்கிய கரிசனையாக இருக்கிறது. ஆனால் தொழிலாளர்களுடைய சம்பளங்கள் அதிகமாக இருக்கின்றன என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதை உற்பத்தி பெருக்கத்தின் மூலமாக ஈடு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த சம்பளங்களை வழங்குவதற்கு இந்த ஏற்றுமதி அதிகரிப்பு ஒரு காலாக அமைந்தாலும் கூட அதற்குரிய அடிப்படையிலே இருக்கின்ற கட்டுமான பிரச்சனைகள், உட்கட்டுமான பிரச்சனைகளை தீர்க்காமல் நீண்டகால அடிப்படையிலே வேதன உயர்வை தொடர்ந்தும் வழங்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயமாக பார்க்கப்பட வேண்டும்.
கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் டாக்டர் எம் கணேசமூர்த்தி செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகள் மும்முரம் அடைந்து வரும் வேளையில் திருகோணமலை மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் தமிழ் வேட்பாளர்கள் யாரும் நிறுத்தப்படாதது பல விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறுகின்றார் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் பிரதான தேசிய கட்சிகளில் ஒன்றான ஐக்கிய தேசிய கட்சியின் திருகோணமலை மாவட்டத்திற்கான நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களில் வளமைக்கு மாறாக இம்முறை தமிழர் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக விமர்சனங்களும் குற்றச்சாட்டுக்களும் முன்வைக்கப்படுகின்றது. இந்த மாவட்ட வேட்பாளர் பட்டியலில் 4 முஸ்லிம்களும் 3 சிங்களவர்களும் இடம்பெற்றுள்ளார்கள். சுதந்திரத்துக்கு பின்பு திருகோணமலை மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக தமிழர் ஒருவர் போட்டியிடாத நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் என்கின்றார் அரசியல் ஆய்வாளரான திருமலை நவம்.
சுதந்திரத்துக்கு பின் தமிழர்கள் அதிக நம்பிக்கை வச்சிருக்கின்ற தேசிய கட்சி என்ற பெயரை எடுத்துக்கொண்ட கட்சி ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வேட்பாளர்கள் திருகோணமலையில தமிழர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற போது கடந்த 14 தேர்தல்களிலும் இல்லாத ஒரு நடப்பு இந்த வருடம் இந்த முறை தேர்தலில் இடம்பெற்றிருப்பது ஏனோ தெரியாது வேண்டுமென்றோ அல்லது ஏதோ காரணத்துக்காக ஒரு தமிழரும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வேட்பு மனுவில் இடம்பெறாதது இந்த மாவட்டத்தில் மிக நீண்ட காலமாக இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு மாதிரி ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. அல்லது ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டது, ஒதுக்கல் செய்து விட்டது என்று சொல்லப்படுகின்ற மனப்பாங்கையே உருவாக்கி இருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகளாயிலும் சரி, ஏனைய இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ் மக்கள் போட்டியிடக்கூடாது என்று தடை விதித்த காலத்திலும் கூட பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் வேட்பாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில அந்த எதிர்ப்பையெல்லாம் சமாளித்துக் கொண்டு போட்டியிட்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற நிலையில தற்பொழுது ஒரு சுதந்திரமான நிலை, ஒரு நல்லிணக்க இணக்கப்பாடு நிலையில தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பது மிகவும் ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் மக்களுக்கு இழைத்த இந்த மாவட்டத்துக்கு இழைத்த ஒரு பெரிய துரோகம் என்றும் நினைக்கிறார்கள்
என்றார் அரசியல் ஆய்வாளரான திருமலை நவம். தேர்தலில் போட்டியிட இணக்கம் தெரிவித்திருந்த இரு தமிழர்களும் இறுதி நேரத்தில் மறுத்துவிட்டனர். அது மட்டுமல்ல, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உட்பட மேலும் 3 கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு இடமளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்படியான இறுதி நேர நெருக்கடிகள் காரணமாகவே தமிழ் வேட்பாளர்களை உள்வாங்க முடியாமல் போய்விட்டது என்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்களில் ஒருவரான முகமத் மௌரூஃப்.
தமிழ் வேட்பாளர் எந்த நிமிஷத்தையும் விட்டுறமலை சொல்லல, ஆனா தமிழ் வேட்பாளர்கள் போற நிமிஷத்துல கட்சி கவனமா இருந்துச்சு. ஆனா அவங்க அந்த நிலைமையை பார்த்துட்டு அவங்க கடைசி நேரத்துல விலகி கொண்டாங்க. அப்ப விலகி நேரத்துல வேறு பேர் லிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும், நாளை காலையில நாமினேஷன் கொடுக்கணும் வகையில மற்ற வந்து கொஞ்சம் விட்டு கொடுப்போட ஃபைனலைஸ் பண்ண பண்ணிச்சு
என்றும் குறிப்பிட்டார் திருகோணமலை மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்களில் ஒருவரும் ஐக்கிய தேசிய கட்சி மாவட்ட அமைப்பாளருமான முகமத் மௌரூஃப்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். சென்னையில் உள்ள ஃப்ரான்டயர் லைஃப் லைன் மருத்துவமனையை வயதான பெண்மணி ஒருவருக்கு புதிய முறையில் இறுதி அறுவை சிகிச்சை செய்து அவரது உயிரை காப்பாற்றியுள்ளதாக கூறுகின்றார்கள். இந்த அறுவை சிகிச்சை குறித்து அந்த மருத்துவமனையில் அதை செய்த டாக்டர் ராஜாராமன் அனந்தராமன் அவர்களிடம் கேட்டேன்.
நம்ம காலில் இருக்கிற ஒரு ரத்த குழாய் வழியா ஒரு டியூப்ல ஒரு வேல்வை மவுண்ட் பண்ணி அந்த வேல்வை கொண்டு போயிட்டு ஹார்ட்ல இருக்கிற வேல்வுக்குள்ள வைக்கிறது. இந்த அம்மா வந்து 81 வயசு. இவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி 2004 ஒரு தடவை ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கிறாங்க. அவங்களுக்கு அயோட்டிக் வேல்வ், அதுதான் முக்கியமான வேல்வு. ஹார்ட்ல இருந்து பிளட் மொத்தமா வெளியே எடுத்துட்டு போறது. அந்த வேல்வ் அஃபெக்ட் ஆயிருந்தது, அது இல்லாம ஹார்ட் ஆர்டரிஸும் அஃபெக்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நல்லா இருந்தாங்க. நடுவுல அவங்களுக்கு பிரஸ்ட் கார்சினோமா வந்து கீமோதெரபி ரேடியோ தெரப்பி கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் வந்து திரும்ப மூச்சு அதிகமா வாங்கினதுனால ஹார்ட் ஸ்கேன் பண்ணதுல முன்னாடி வச்ச வேல்வு ரொம்ப சுருங்கிருக்கு. எல்லா இடத்துலயுமே வந்து வயசு மற்ற காரணத்தினால திரும்ப ஆபரேஷன் பண்றது ரொம்ப ரிஸ்க், எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போதான் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. நான் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறத சொல்லி அவங்களுக்கு சொன்னேன். அதாவது ஓபன் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணாம ஆல்டர்னேட்டிவா இந்த மாதிரி மினிமல் இன்வெஸ்டிவா நம்ம ரத்த குழாய் வழியா வைக்கலாம்னு சொல்லி.
இந்த வால்வ் இருக்கு இல்லையா, அந்த ரத்த குழாய், அது எதுல இருந்து செய்யப்பட்டது? இந்த சிகிச்சையை வந்து எப்படி தாங்கினாங்க அந்த அம்மா?
இந்த வால்வ், இந்த டிரான்ஸ்கெத்திட்டர் வால்வ்ன்றது வந்து இது வந்து 2002 முதல் முறையா ஆலன் கிரீபியர் பிரான்ஸ்ல பண்ணார். அதுக்கப்புறம் இப்ப யூரோப்ல அமெரிக்காவில ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேல்வின் வேல்வ், முன்னாடி சர்ஜரிக்கெல்லாம் வச்சப்பட்ட வேல்வுக்குள்ள புது வேல்வ் வைக்கிறது கொஞ்சமா தான் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். ஒரு 200-300 கேஸ் தான் பண்ணிருக்காங்க இந்தியாவில. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் முதல் ப்ரொசீஜர், அந்த மாதிரியான ப்ரொசீஜர். அந்த வேல்வ் வந்து நார்மலா ஆபரேஷன் பண்ற போது வைக்கக்கூடிய அதே பயாலஜிக்கல் வேல்வ் டிஷ்யூ தான். ஒரே டிஃபரன்ஸ் வந்து அந்த வேல்வ ஒரு ஸ்டென்ட் உள்ள பொருத்தி அந்த ஸ்ட்ரென்த்தை சுருக்கி ஒரு கத்தீட்டருக்கு மேல பொருத்தி அந்த கத்தீட்டரை வந்து காலில் இருக்கிற ஒரு ரத்த குழாய் வழியா செலுத்தி ஹார்ட்ல போயிட்டு பொருத்துறது முன்னாடி இருக்கிற வேல்வுக்குள்ள. அதுதான் இதனோட டிஃபரன்ஸ். அப்படி பார்த்தா ஒரு சின்ன இன்சிஷன் அந்த காலில் இருக்கிற ரத்த குழாயில் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி ஆபரேஷன் ஒண்ணுமில்லை.
இப்ப நீங்க முன்னெடுத்து செஞ்சிருக்கிற இந்த அறுவை சிகிச்சை மூலமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல வயதானவர்களுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது வெற்றி அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கிறது?
ரெண்டு முக்கியமான இது, ஒண்ணு வந்து ப்ரொசீஜரோட சக்சஸ் வெற்றி வந்து இதுவரைக்கும் ஒரு 400 கேஸ் வந்து உலகத்துல பண்ணிருக்காங்க, 80-90% சக்சஸ் ரேட் இருக்கு. அது வந்து நல்ல ப்ரொசீஜர் சக்சஸ் ரேட். இதே பேஷண்ட் நம்ம ரீடு ஓபன் ஹார்ட் ஆபரேஷன் திரும்ப சர்ஜிக்கலா பண்ணும் போது 40-50% ரிஸ்க் இருக்கும். அதனால இந்த மாதிரி ப்ரொசீஜர் சக்சஸ்ஃபுல் அண்ட் சேஃப் ப்ரொசீஜர் வயதானவங்களுக்கு.
இன்றைக்கு சந்தை நிலவரப்படி இப்படியான இந்த வால்வ் என்ன விலையாகும்?
இப்போதைக்கு வந்து இந்த வேல் இங்க இந்தியாவில இப்போ இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், ஒரு மாசம் கழிச்சு அது இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 12-13 லட்சம் வருது வேல்வோட காஸ்ட். இப்போ
இதை தவிர அறுவை சிகிச்சைக்கான காஸ்ட் எல்லாம் கூட சேரும்?
ஆமா, கூட ஒரு 2-3 லட்சம் சேரலாம். ஸோ மொத்தம் ஒரு 15-16 லட்சம் வரைக்கும் வரலாம்.
இப்போ இந்தியாவிலேயே இந்த வால்வு தயாரிக்கப்பட்டோ அல்லது இன்னும் சுலபமாக குறைவான விலையில இறக்குமதி செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது வால்வினுடைய விலை எந்த அளவுக்கு குறையும் நினைக்கிறீங்க நீங்க?
நன்றாகவே குறையும். அதாவது ஒரு 3-4 லட்சத்துக்கு குறைஞ்சாலே அது வந்து நார்மல் ரீடு ஆபரேஷன் பண்ற காஸ்டுக்கு கம்பேர் பண்ணா ஈக்குவலா வந்துடும். இது வரைக்கும் வந்து வெளிநாடுகளில் தான் இந்த டெக்னாலஜி இருந்தது, புதுசா வால்வை கண்டுபிடிச்சு அதை இன்ஜினியரிங் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்றதுக்கு. இப்போ வந்து இருக்கிற முன்னேற்றத்துல இந்தியாவிலேயே அது பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ மோடி அவங்க கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த மேக் இன் இந்தியான்னு சொல்லி புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இந்த மாதிரியான இதுக்கு ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்ணி தான், பயோமெடிக்கல் ரிசர்ச் அண்ட் பயோமெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் இண்டிஜினியஸ் ப்ராடக்ட் இந்தியாவிலேயே பண்ணக்கூடிய இதை வந்து என்கரேஜ் பண்றதுக்காக தான் அதை கொண்டு வந்திருக்காங்க.
சென்னை ஃப்ரான்டியர் லைஃப் லைன் மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கும் டாக்டர் ராஜாராமன் அனந்தராமன். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் விடுவித்ததை எதிர்த்து திமுக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு இந்திய உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்டவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து கர்நாடக மாநில அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா உள்ளிட்டோரை விடுவித்து தீர்ப்பு வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு கடந்த June 23 அன்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. ஆனால் அந்த மனுவில் ஒரு சில தவறுகள் உள்ளதாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்ததாகவும் அதை சரி செய்ய அறிவுறுத்தியதாகவும் செய்திகள் வெளிவந்தன. இந்நிலையில் தற்போது கர்நாடக அரசின் மேல்முறையீட்டு மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு அதற்கான பதிவு எண்ணையும் வழங்கியுள்ளது. இதனால் இந்த மனு மீதான விசாரணை விரைவில் நடத்தப்படும். திமுகவின் பொதுச் செயலாளர் க. அன்பழகன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனுவும் இந்த வழக்கோடு சேர்த்து விசாரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் கடந்த ஆண்டு September 27 ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்தது. இந்த வழக்கில் ஜெயலலிதாவுடன் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அவரது நெருங்கிய தோழி சசிகலா, சசிகலாவின் உறவினர்கள் சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோருக்கும் தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. ஆனால் கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா உள்ளிட்டவர்கள் அனைவரையும் விடுதலை செய்தது. அதே சமயம் கர்நாடக அரசின் சட்டத்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு பரிந்துரை செய்தனர். அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்ட கர்நாடக அமைச்சரவை இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக கடந்த June 1 அன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மேலும் இந்த மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக அரசின் சிறப்பு வழக்கறிஞராக பிபி ஆச்சாரியா நியமிக்கப்படுவார் என்றும் அப்போது அறிவிக்கப்பட்டது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். அடுத்ததாக தற்பொழுது வந்துள்ள செய்தி ஒன்று. அமெரிக்க அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக அதிபர் ஒருவர் சிறைச்சாலைக்கு விஜயம் செய்துள்ளது இப்பொழுது நடைபெற்றுள்ளது. அதிபர் பராக் ஒபாமா ஓக்லஹாமாவில் உள்ள சிறைச்சாலைக்கு விஜயம் செய்துள்ளார். நாட்டில் குற்றவியல் நடைமுறை சட்டமுறையை மாற்றும் ஒரு நோக்காகவே அமெரிக்க அதிபரின் அந்த பயணம் அமைந்துள்ளது. ஏனென்றால் கடந்த 35 ஆண்டுகளில் அமெரிக்காவில் குற்றமுறை நடவடிக்கைகளை மாற்ற வேண்டும் என்று பல கோரிக்கைகள் எழுந்து வந்துள்ளன. அதேபோல 35 ஆண்டுகளில் அமெரிக்க சிறைகளில் இருக்கும் மக்களின் எண்ணிக்கையும் 4 மடங்காக உயர்ந்துள்ளது. ஆண்டுதோறும் அமெரிக்காவில் 2.2 மில்லியன் மக்களை சிறையில் வைத்து அவர்களை பாதுகாப்பதற்காக $8 பில்லியன் அமெரிக்க அரசு செலவு செய்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் இனிவரும் நாட்களில் தெரிய வரலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.